இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு நியாயம் தீர்க்கணுமா நியாயம் தீர்க்க கூடாதா? பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு காலை பொழுதும் நம்ம எழுந்திருக்கப்ப கூட இது ஒரு காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவோட கிருபை புதிதாக இருக்கின்றது. அதனால கூட இயேசு கிறிஸ்துவோட புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அது யாருக்கு புதிதாக இருக்கு? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறவங்கனா யாரு? இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறவங்க வந்து அவரோட கட்டளையை கை கொள்றவங்க. முத தேவனை நேசிக்கிறது, ரெண்டாவது உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானை நீ நேசிப்பாயாக. இது நீ செய்தினா நீ வாழ்வாயின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இது அவருடைய கட்டளைகள். தேவனுடைய வேலை என்ன? தேவனுடைய வேலை என்றால் அவர் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது தான் தேவனுடைய வேலை. அவரை நம்புகிறேன்னா அவரை பற்றி கொள்றது, அவர் என்ன சொல்கிறான்னு அதை செய்கிறது, அதுதான் தேவனுடைய வேலை. அதனால் சகோதர சார்களை, இன்றைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருக்க கூட என்ன செய்ய உங்களுடைய இருதயமோ உங்களுடைய சிந்தையும் அதுங்களுக்கெல்லாம் தனி வழி இருக்கின்றது. அது சொல்லும். இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியத்தையும் அதை வந்து சொல்லும். உங்கள் இருதயம் சொல்லும், இல்லை இப்படி இருக்காது, இப்படி நடக்கும் அப்படின்னா. நீங்கள் என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே இயேசு கிறிஸ்து நாமத்தின் இருதயமே சிந்தையே, இயேசு கிறிஸ்து சொல்லாத எல்லா காரியத்தையும் நீ தள்ளி விடுவாய் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்து நான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள என் சிந்தையே என் இருதயமே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் நீங்கள் கட்டளையிட வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா நம் இருதயமும் சிந்தையும், நம் இருதயம் முக்கியமாக அது மகா கேடும் திருக்கும் உள்ளதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் நீங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானையே இந்த ஆண்டோடைய வார்த்தையை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யும், என்னை செய்ய வெய்யும் சொல்லி பரிசுத்த ஆவிட்டுங்க கேட்கப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியாளராக உங்களை நடத்தி செல்வார். இன்றைக்குள்ள காரியம், இன்னைக்கு அநேக சபைகள் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, பல பிரச்சனை இருக்குது. ஆனால் முக்கியமாக ஒரு பிரச்சனை என்னன்னா, சில பேர் சொன்னாங்க, ஏய் நீ நியாயம் தீக்காத, நீ நியாயம் தீக்காத, அவரை விட்டுரு, அவர் நியாயம் தீக்காத அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கின்றது. நியாயம் தீக்கணுமா நியாயம் தீக்கக்கூடாதா? யாரை நியாயம் தீக்கணும், யார் நியாயம் தீர்க்கக்கூடாது? சில காரியம் சகோதர சகோதரிகள் நம்ம சபையில் பார்க்கப்ப, இந்த கீதார் வாசிக்கிறோம் சரி, இந்த ட்ரம் வாசிக்கிறோம் சரி, அவங்க எப்படி இந்த பொம்பளை பிள்ளைங்களை வந்து கவர்றதுன்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ வாசித்து கவர பார்க்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் சொன்னாங்க, இல்லை அவங்க நியாயம் தீர்க்காதீங்க, அவங்க வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க, அவங்க நியாயம் தீர்க்காதீங்க. அப்போ உங்களோட பொம்பளை பிள்ளைங்களை இன்னொருத்த சபையில் ஏதாவது ஒன்று பண்ணி கொட்டிருந்தாங்கன்னா, நியாயம் தீக்காதீங்க, நியாயம் தீக்காதீங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்லை ஊற்றுற மாதிரி இருக்க நியாயம் தீக்காதீங்க, இல்லை 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 அந்த மூப்பர் நியாயம் தீக்காதீங்க, இந்த பாஸ்தர் நியாயம் தீக்காதீங்க, அந்த சகோதரர் நியாயம் தீக்காதீங்க. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாலிப பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் அவங்களோட கற்பை இழந்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நியாயம் தீக்காதீங்க, நியாயம் தீக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்க முடியும்? உலகத்துல வெளியே கிளப்ல செய்யற காரியம் வந்து இன்னைக்கு சபை உள்ளுக்கு இன்னொரு பேரை வைத்து செய்து கொண்டு இருக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவ பேரை வைத்து செய்து கொண்டு இருக்காங்களே. இதை நியாயம் தீக்காதபடி நம்ம இருக்க முடியுமா? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வழியா? இன்னைக்கு இதனால எத்தனை பேர் குடும்பங்கள் உடைந்து போயிருக்க உங்களுக்கு தெரியுமா? சில பேர் விபச்சாரத்துள்ளுக்கு இருப்பாங்க, அவங்க நியாயம் தீக்காதீங்க. சகோதர சகோதரி, நான் உங்களிடத்துலேருந்து நான் சொல்லப்ப கூட நான் உங்களை வந்து தாழ்மைப்படுத்தி மட்டமாக்கி நான் சொல்லவில்லை. பாஸ்டர் கிறிஸ்தி அவருடைய மெசேஜில் கூட சொல்கிறார், அவரே ஒரு விபச்சாரராக இருந்தார். இயேசுவை அறியாத நாட்களில் அவருக்கு விபச்சாரம் பண்ணி கொண்டு இருந்தார். அதனால இங்கே யாரையும் வந்து தாழ்மைப்படுத்தியோ மட்டம் தட்டியோ பேசலை. ஆமாம், பாவத்தில் இருந்த ஒரு காலம் உண்டு சகோதர சகோதரிகளே, ஆனால் அந்த பாவத்துள்ளுக்கே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது, பாவத்துள்ளுக்கே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இந்த ஒரு வசனத்தை பயன்படுத்தி அநேக சபைகளில் ஆண்டவர் எங்களை நியாயம் தீர்ப்பார், நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் இது உள்ளுக்கு மறைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எந்த வசனத்தை அவங்க முக்கியமாக பார்ப்பாங்கன்னா, லூக்கா வசனம் 6:41-42. இந்த வசனத்தை நம்ம உன்னித்து கவனிப்பாப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? அல்லது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் உன் சகோதரன் நோக்கி உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் சொல்லி என்று நீ வகை தேடுது எப்படி? அடுத்தது சொல்கிறார், மாயக்காரனே, முத உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போட்டு பின்பு அடுத்தது போய் உன் சகோதரனோட கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுக்க வகை தேடுவாயாக. சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை பயன்படுத்தி, முழு வசனத்தில் பாதி வசனத்தை பயன்படுத்தி நிறையா கள்ள போதகர்களும் மாறும் கள்ள போதரும் தப்பான போதர்கள் எல்லாரும் சொல்லலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து உன்னைய பரிசுத்தமாக பார்த்துக்கொள், அவனை வந்து இயேசு நியாயந்திப்பார், கத்தர் நியாயந்திப்பார், நீ உன்னையை நீ பார்த்துக்கோ, உன் பிஸ்னஸ் நீ பார்த்துக்க, நீ ஒன்றும் சொல்லாது, அவங்கள பற்றி நீ சொல்லாது, நீ உன் வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில போதகரும் இருக்கிறாங்க, மூப்பர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு குறிக்கோள்னா பணம் வந்தால் சரி, அவங்க எப்படி போனால் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, நான் எல்லாரையும் சொல்லலை, இருக்கிறாங்க சில பேர் இப்படியாக இருக்குன்றாங்க. உங்கள் பொம்பளை பிள்ளையை ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் இந்த பரிசினும் சதிசினும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, பாம்புன்னு சொல்லி கூப்பிட்டார் சகோதர சகோதரிகளே. யார? வேத பாரகரை, மக்களுக்கு போதிக்கிறவங்களை பார்த்து பாம்பின் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி அப்படியாக கடிந்து கொண்டார். ஏன் கடிந்து கொண்டார்? ஆண்டவருக்கு போகிற வழிகளும் சொல்லி கொடுக்காதபடி, ஆண்டோட வழிகளை நடத்தாதபடி அவங்களோட வழிகளுக்காக மக்களை பயன்படுத்தி கொண்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாம்புங்களேன்னு சொல்லி கூப்பிட்டார். சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் நேசிக்க வேண்டும், எல்லோரும் நேசிக்க வேண்டும், எல்லோரும் நேசிக்க வேண்டும். அதனால அவங்களை வந்து அப்படியே மட்டந்தட்டி பேசுறதில்ல, நம்மளுக்கு எதிர்காலம் உண்டு, ஆனால் நமக்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் பாருங்க சகோதரிகளை, இன்னும் பாஸ்டரை கூட, இல்லை உங்கள் மூப்பரை கூட, இல்லை இன்னொரு சகோதரர் கூட, பிரதர் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தில் எழுதியிருக்கிறார், ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க சகோதரிகளே, சகோதரியே, இது தப்பு, இது தப்புன்னு சொல்லி நீங்கள் எடுத்து சொல்றது அது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒருத்தர் ஒருத்தரை நம் மேல் இருக்கிற குறைய கிறிஸ்து இயேசுக்கு இருக்கிற அந்த தப்பான கருத்தை நம்ம சுற்றி காட்டுறது நம்மளுடைய வேலை. அதனால ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறான்னு சொல்லி அவருடைய வேத வசனத்தில் பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த வசனத்தை தான் அவங்க பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லூக்கா அதிகாரம் 6 வசனம் 41 42 இப்படி பயன்படுத்தினா பாதி உண்மையை உங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க சொன்ன, ஏன் உன்னோட சகோதரனோட கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்குற, ஆனால் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாருங்க. இந்த உத்திரம்னா அது ஆங்கில பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பெரிய ஒரு மரம், இல்லை ஒரு கட்டை, இல்லை ஒரு பெரிய ஒரு பிளைவுட் மாதிரி, பிளைவுட்னா 4x8 ஒரு பிளைவுட் இருக்குல்ல, அந்த பிளைவுட் உன் முன்னுக்கு இருக்குது, நீ அதை பார்க்காதபடி உன்னோட சகோதரனுடைய கண்ணு இருக்கிற அந்த தூசி போ, துரும்பு தூசி கண்ணு, அதை போய் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயன்படுத்தி நீ ஒன்னே நீ உன்னோட சகோதரனை பார்க்காத பார்க்காத, அவன் தெரிஞ்ச தப்பை நீ பார்க்காத, முத உன் தப்பை நீ பாரு, அதனால் அவனை நியாயந்திக்காதுன்னு சொல்லி இப்படியாக போட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்போ அவங்க தன்னை அவங்க இப்படி சொல்கிறப்ப, ஆமாம் ஆமாம், எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, நான் ஏன் அவரோட பார்க்கணும், நான் ஏன் அவங்கள நியாயந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போயிடுறாங்க. ஆனால் முழுமையாக தேவனோட வசனத்தை பார்த்தா எப்படி எழுதியிருக்கிறது, இந்த வசனம் பாதியாக பயன்படுத்திட்டு அப்போ 42 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாயக்காரனே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கின்றார், முத உன் கண்ணில் இருக்கிறது எடுத்துட்டு அப்புறம் போய் உன் சகோதரன் கண்ணு இருக்கிறத பாரு எடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றீங்க, இன்னைக்கு அநேக பேர் என்ன சொல்றாங்க, நீ மாயக்காரனா இருக்கிறியா, நீ ஏன் பிற நியாயந்திக்கிற, நீ ஏன் பிற நியாயந்திக்கிற. சகோதர சகோதரி, நான் உங்களை மட்டும் நான் சொல்லல, ஒரு காலத்துக்கு நான் இப்படிதான் செய்து கொண்டிருந்தேன், இப்படிதான் நான் பழைய ஒரு சபையில இந்த நான் உங்கள்ட்ட சொன்ன எனக்கு ரெண்டு பாகம் இருக்கின்றது, பழைய ஒரு வாழ்க்கை இருந்தது, இப்ப இந்த இன்னொரு ரெண்டாவது பாகம். அந்த மொத பாகத்துல நான் மக்கள்கிட்ட இப்படிதான் சொல்லுவேன், பிறரை நியாயந்திக்காதீங்க, 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 ஏன் அவங்கள நியாயந்திக்கிறீங்க, உங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். நான் தப்பு பண்ணேன் சகோதர சகோதரிகளே, நான் உங்களை மட்டும் சொல்லலை, நானும் செய்தேன், அதை எனக்கு தெரியல, என் கண்ணு மறைக்கப்பட்டது, எனக்கு புரியல. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து கிருபியால் இந்த ஊழியத்தின் மத்தியில் கூட, பாச கிறிஸ்தின் ஊழியத்தின் மத்தியில் கூட இயேசு கிறிஸ்துவோட கிருபியாக இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அநேக போதகர்கள், தப்பான போதகர்கள் இந்த காரியத்தை பயன்படுத்தி, மூப்பர்கள் பயன்படுத்தி, இல்லை சகோதரர்கள் சபையில பயன்படுத்தி அந்த கீத்தாரை வசித்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களை கண்ணடிச்சுக்கிட்டு இருக்க அவனை நியாயந்திக்காத, இன்னொரு பின்னால் போய் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அவனை நியாயந்திக்காத, நியாயந்திக்காத ஓமலி நியமதப்பான்னு சொல்லி இந்த பயத்தை போடுறாங்க. நியாயந்திக்காத, நியாயந்திக்காத, நீ மாயக்காரன் நியாயம் தீக்காத, ஹிப்போக்ரே நியாயம் தீக்காத அப்படின்னு சொல்லி பயத்தை போடுறாங்க சகோதர சகோதரிகளே. நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் இருக்கிற யாரையும் வந்து மனம் புண்படுத்த நான் பார்க்கல. நம்ம எல்லாம் பாவம் செய்கிற பை செய்து இருக்கிறோம், ஆனால் நம்ம பாவத்து உள்ளுக்கு நினைத்திருக்க கூடாது சகோதர சகோதரிகளே. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நம் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நம் பிசாசால் பறக்கப்பட்டிருக்கோம் என்று யோவான் சொல்கின்றார். அதனால நமக்கு எதிர்காலம் உண்டு, நமக்கு எதிர்காலம் உண்டு. நம் எதிர்காலம் இல்லாதபடி போகவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கின்றார். இப்படியாப்பட்ட போதனை செய்கிறவங்க வந்து இது பிசாசின் போதனை, இது நரகத்திலிருந்து வந்த போதனை. இதுக்கு நீ கீழ்படியாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவர் சொல்றார், உங்களோட கண்ணில் இருக்கிற காரியத்தை, உன் முன்னுக்கு இருக்கிற அந்த பலகையை எடுத்து போட்டுட்டு உன்னோட சகோதரனுடைய கண்கள் இருக்க துருமணி எடுக்க வகை தேடுவாயாக, வகை தேடுவாங்க, நீ தேடுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும்? கித்தார் அடிச்சு நான் தான் பெரிய கித்தாரிஸ், நான் தான் பெரிய ட்ரம், இந்த ட்ரம் அடிக்காடு நீ சபையில ஆராதனை ஓடாது. இதெல்லாம் என்ன பெருமை? பெருமையின் ஆவி சகோதர சகோதரிகளை இதெல்லாம் நீ விட போறீங்களா? உங்க சபையில இது நடந்து கொள்றது விட போறீங்களா? அவங்க மத்தியில சில பேர் என்ன சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆண்டு வரைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா, நான் நேத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர் உங்களை காட்டிட்டு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஆனா யார் அந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போயிட்டு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அதன்படி அவங்களோட வாழ்க்கையும் அதன்படி சொல்லி ஆராய்ந்து பாக்குறதல்ல. வார்த்தை கொடுத்தார், தீக்க தரிசன வார்த்தையில அவரு கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா தீக்க தரிசன வார்த்தையிலையா, இல்ல குறி சொல்லும் ஆவிட்டு வந்ததா? குறி சொல்லும் ஆவி உங்களுக்கு வாழ்க்கையின் வாழ்க்கையை குறித்து சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில் நடந்தது குறி சொல்லும் ஆவி சொல்ல முடியும். சில போதர்களுக்கு குறி சொல்லும் ஆவி இருக்கின்றது. அதனால அவங்க பார்த்தோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில படி படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறி சொல்லுவாங்க. ஏமாந்து போவாதீங்க. மெய்யான கிறிஸ்துவத்துவம் வல்லமை, கிறிஸ்து இயேசுகளுக்கு வல்லமை இருந்த போதும் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு தாழ்மை. அதனால நீங்க தாழ்மையாக, அதனால சகோதர சகோதரி நீங்க தாழ்மையாக உங்களோட சகோதரனோ சகோதரி எடுத்து நீங்க சொல்ல வேண்டியது, சகோதரரே இங்க பாருங்க பிரதர் இப்படி எழுதியிருக்கு பிரதர், ஆனா நீங்க இப்படி செய்து கொண்டு இருக்கிறீங்க பிரதர், இது ராங், இது வந்து தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது. இல்ல சிஸ்டர் பாருங்க ஆண்டவர் இயேசு இப்படியாக எழுதியிருக்கிறார், ஆனா நீங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த மாதிரி செய்யாதீங்க, இதை விட்டு நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு சொல்றதுதான் கிறிஸ்துவின் வல்லமை சகோதர சகோதரிகளே. அதனால ஒருத்தர் சபையில கஷ்டப்பட்டாங்கன்னா சபை முழுவதும் கஷ்டப்படும், அப்படிதான் ஆண்டவர் சொல்கின்றார். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்க பாஸ்டரா இருக்கலாம், நீங்க மூப்பராக இருக்கலாம், நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு காலத்துல சபையில பாஸ்டரா இருக்கப்ப பழைய சபையில தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னை செக் பண்றதுக்கும் யாரும் இல்லை, என்னைய பத்தி வந்து இப்படி செய்றீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதனால நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், போதுகிற மாதிரி மூப்பர்களே நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும், பிறர் உங்களை நியாயம் தீக்க விடணும். இல்லாவிட்டால் நம்ம கிறிஸ்துவுக்கு வளர முடியாது. இல்லாவிட்டால் நம்ம இருதயமும் சிந்தியும் பிசாசும் நம்மளை குழப்பி பாவத்துள்ளுக்கே வைத்து சபையில் இருக்கிற மக்களை திருடிட்டு போயிடுவான். முன்னுக்கு அன்னைக்கு கூட ஒரு தப்பு நான் பண்ணேன், ஊழியத்தில் ஒரு தப்பு பண்ணேன், நான் என்ன செய்தேன், அந்த சபையின் மூப்பர் சபை முன்னுக்கண்டு என்னோட தப்பை எடுத்து சொல்லப்ப கூட நான் சபை முன்னுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டேன். தப்புகளை நான் செய்த தப்பு கூட இன்னொரு பாஸ்டரோ இல்ல சபில இருக்கிற ஒரு பிரதரோ எடுத்து என்கிட்ட சொல்றாங்க, ஓ நீங்க பாஸ்டர் இதுல நீங்க ராங் பண்ணிருக்கீங்க, அது எனக்கு நன்மை. ஏன்னா ஏன் சில காரியம் என்னால நானே பார்க்க முடியாத காரியத்துல இன்னொரு சகோதரன் எடுத்து சொல்லப்ப கூட அது எனக்கு நன்மையாக இருக்குது. இந்த 1 Corinthians 5:12-13 வரைக்கும் உங்க சபையில இதை செய்யாவிட்டால் நிச்சயம் அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், வெளியில உள்ளவங்க யாரு சபையில இல்லாத மக்களை பத்தி நான் நியாயம் தீர்க்கிறது என் வேலை இல்லை, அது என்னோட வேலை இல்லை, அது ஆண்டவர் இயேசுவே அது நியாயம் தீர்ப்பார். ஆனா என்னோட வேலை இந்த சபையில இருக்கிற மக்களுங்க நியாயம் தீர்க்கிறது என் வேலை அப்படின்னு சொல்கிறார். பவுல் அங்க எச்சரிக்கையாக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் அவர் சொல்கிறார், ஆகையா அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. யாரு சபையில இருந்துகிட்டு தொடர்ந்து பாவம் செய்துகிட்டு, நல்லா யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரே, அப்படி உங்க இடத்துல உங்க சபையில ஒருத்த நல்லா கித்தார் அடிச்சுக்கிட்டு நல்லா உடுத்திக்கிட்டு நல்லா ஸ்டைல் ஸ்டைலா செஞ்சுக்கிட்டு உலகத்தின் ஸ்டைல செஞ்சுக்கிட்டு உங்களோட பெண் பிள்ளைய வந்து மயக்கி கொண்டு இருந்தானா, சும்மா இருப்பீங்களா? அதான் பவுல் சொல்ற, வெளியில இருந்து கொடுத்து நம்ம நியாயம் தீர்க்கறது இல்லை. ஏன்னா நீங்க வெளியில உள்ளவங்களை விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு இயேசு தெரியாது, விட்டுருங்க, அவங்கள்ட்ட இந்த நவுந்து போயிருங்க, அவங்கள்ட்ட நீங்க போயிட்டு வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. ஆனா அவர் சொல்ற, சபையில இருக்கிற மக்களை நியாயம் தீர்க்கறது நம்மளுடைய வேலை, இந்த போதனை அநேக சபையில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனால இன்னைக்கு எல்லா மாதிரி பாவமும் சபை உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்துல கெஞ்சி கொட்டுக்கிறேன், அப்படி நீங்க வந்து ஒரு மூப்பரா இருந்தா இல்ல ஒரு சபையில பாஸ்தரா இருந்தாலும் கூட, உங்களை அவங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு விடுங்க. தப்பை ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அவங்க தப்புகளை எடுத்து வெளியே சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தர் இயேசுவுக்கு நம் மகிமைக்கு மேல் மகிமை ஆகவும். சில பாசர்கள் என்ன செய்யறாங்க, இந்தோ நம்ம வந்து ஒரு பெரிய பில்டிங் போட போறோம், அதனால பணம் கொடுங்க, அதனால இன்னைக்கு வந்து நம்ம நகை காணிக்க எடுக்க போகிறோம், இப்படிலாம் சொல்லி கூட பார்த்தீங்கன்னா சபையில இருக்கிற மக்கள்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால பணம் போட முடியாது. ஆனா அவங்கள சொல்லுவாங்க, நீங்க பணம் போடாட்டியும் நீங்க வந்து இதை செய்யாட்டியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், பிசாசு வந்து உங்க வாழ்க்கையில திருடிடுவான், பிசாசு வந்து உங்க வாழ்க்கையில கரையும் இருக்கிறதையும் திருடிடுவான்னு சொல்லிட்டு பயத்தை போடுறாங்க. சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் பிசாசுகளை துரத்துவார்கள் சொன்னாரா இல்லையா? எப்படி பிசாசு உங்கள்ட்ட திருடுவான், நீங்க பிசாசை துரத்த முடிஞ்சா? மற்ற பைபிள் செக் பண்ணி பாருங்க, இந்த வார்த்தையை போய் கத்தலிக்க பைபிளை செக் பண்ணுங்க, ஆங்கில பைபிளை செக் பண்ணுங்க, ஈஸி ரீட்ல செக் பண்ணுங்க, ஆம்ப்ளிஃபைட் பைபிளை செக் பண்ணுங்க. பவுல் அந்த இடத்துல கட்டளை கொடுக்கிறார், நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கூட. இருந்த போது நான் இப்படியாக உங்களுக்கு நான் கடுமையாக சொல்ல போதையும் கொடுல, ஆனா சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கின்றார், இயேசு உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த மாதிரி தப்பான போதகர்கள் மத்தியிலிருந்து உங்கள் விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இது உங்களிடத்துல சொல்லுகின்றேன். சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கின்றார், பிதா உங்களை நேசிக்கின்றார், உங்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது. அன்று சுரா நான் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ நான் கிருபை அளிக்கிறேன். பெருமை என்ன? இப்ப இந்த போதனையை நீங்க எடுத்துக்கொண்டுட்டு இதை நான் செய்யாம போறேன், நான் செய்ய மாட்டேன், நான் பிற நியாயம் தீர்க்க மாட்டேன், ஆண்ட வச்சு நீ பெருமையா இருக்கின்ற, இல்ல நான் தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இதை நான் செய்ய போறேன்னப்பா, செய்ய நீங்க கீழ்ப்படிந்து நான் செய்ய போறேன்னு தீர்மானம் எடுக்கப்ப நீங்க இயேசு இடத்துல தாழ்மைப்படுத்துறீங்க, உங்களுக்கு இன்னும் கிருபை. ஆமா பயமா இருக்கும், எப்படி சொல்றது, அவர் எவ்வளவோ படிச்சிருக்கிறாரு. நீங்க வேத வசனத்தை எடுத்து காட்டுறது உங்களோட வேலை. இப்படியா எழுதியிருக்கு பிரதர், இப்படியா எழுதியிருக்கு சிஸ்டர், இப்படியா செய்துகிட்டு இருக்கிறீங்களே, அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கு, காட்ட வேண்டியதா இருக்குது. அதுக்கு அங்கிட்டு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்களுக்கு பயமா இருந்தா இன்னும் உங்களோட பாஸ்டர்ட்ட போங்க, உங்க மூப்பர்கிட்ட போய் சொல்லுங்க, இப்படி எழுதியிருக்கு பாஸ்டர், இப்படி எழுதியிருக்கு பிரதர், ஆனா இப்படியே நடந்துகிட்டு இருக்க. இன்னும் நினைச்சுக்கலங்க, பழைய வசனத்துல கூட நம்ம என்ன சொன்னோம்னா, உங்களை நீங்க நியாயம் தீருங்க, உங்களை நீங்க பரீட்சித்து சோதித்து பாருங்க, நீங்க உண்மையான கிறிஸ்துங்களா இல்ல கள்ள கிறிஸ்துங்களான்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 13:5 எழுதப்பட்டது. உங்களே நீங்க நியாயம் தீருங்க. 1 கொரிந்தியர் 8:2 என்ன எழுதியிருக்குன்னா, ஒருத்தன் ஒரு காரியத்தை தெரியும் என்று சொல்லி அவன் நினைத்தானா, அவனுக்கு உண்மையிலே தெரியும்படி அந்த காரியத்தை இன்னும் தெரியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எப்படி குற்றத்தை எடுத்து சொல்லணும் கூட, நியாயம் தீர்க்கணும் கூட எழுதியிருக்கிறார். மோதாவர் பிரதர்ட்டு சொல்லுங்க, அந்த பிரதருக்கு காட்டி அடுத்தது வந்து மூப்பரட்டு எடுத்துட்டு போங்க, அடுத்து அந்த மூப்பரட்டு எடுத்துட்டு போயிட்டு அவரும் முடியலாட்டும் போதகர்கிட்ட எடுத்து போங்க. அப்படி போதகரும் ஒண்ணும் செய்யாம இருந்தா நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு, அந்த இடத்துல இருக்க வேண்டுமான்னு சொல்லி கூட. அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து இருக்க போறீங்களே தீர்மானம் நீங்க எடுக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன நியாயம் தீக்க சொன்ன இந்த காரியத்தை நியாயம் தீக்காம இருக்கிற அந்த சபை அது இயேசுவோட சபையான்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க செய்யுங்க. இதை நம்ம செய்வோம், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.